நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கழுதை மேல் பவனி வந்த இயேசுவே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க பவனி வந்த இயேசுவே, அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்க வந்த இயேசுவே, ஹோசன்னா, எங்களை ரட்சியும், இப்பொழுதே எங்களை ரட்சியும். உடைய கரத்துக்குள்ளே கத்தாவே, இந்த ஆராதனை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவரே நீ வந்த, நீ செய்த அந்த சம்பவத்தை நாங்கள் நினைவு கூற பார்க்க எங்களுக்கு நல்லொரு ஆவியை தாங்கப்பா, நல்லொரு ஆவியை தாங்க ஆண்டவரே. அதிலிருந்து விளங்கிக் கொண்டு சிலவற்றை நாம் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய உள்ளம் திறந்திருப்பதாக, எங்கள் செவிகள் சாய்ந்திருப்பதாக, இந்த குருத்தோலை ஞாயிறிலே உடைய சித்தம் செயல்படுவதாக. உடைய கருத்துக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளபடியினால் அவரை நாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். ஹல்லேலூயா. நமக்கு அநேக வேதத்தில் அநேக பண்டிகைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லா சபைகளிலேயும் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்படும், ஒரு வார்த்தை ஒன்று முழங்கப்படும். எல்லாருடைய வாயிலையும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவெனில், அது ஓஷன்னா என்கிற வார்த்தை. ஓஷன்னா என்பதற்கு எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை உடனடியாக விடுவியும் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓஷன்னா என்கிற வார்த்தை இந்த காலகட்டத்திலே, இந்த நேரத்திலே நமக்கும் ஏற்றதாகவும் உதவியாகவும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நாம் இன்று நின்று கொண்டு இருப்பதும் ஒரு விதமான அடிமைத்தன காலம் என்பதையும், எங்களை இந்த இருளில் இருந்து, இந்த கொரோனாவில் இருந்து மீட்க ஒருவரும் இல்லை என்கிற ஒரு காலத்திலையும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நம்மளோடு சேர்ந்து கொண்டது நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று இயேசு எருசலேமுக்கு கழுதை மீது பவனி வருகிற பொழுது அங்கிருந்த ஜனங்கள் ஓஷன்னா என்கிற வார்த்தையை சொல்லி சத்தமிட்டு கர்த்தரை துதித்து, எங்களை விடுவியும், எங்களை விடுவிக்கவா வந்தீர், எங்களை காப்பாற்றும் என்பதை அவர்கள் சத்தமிட்டு குருத்தோலையை கையில் வைத்து முழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சபைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலையும் நம்மளை விடுவிக்க யார் முடியும்? இந்த பொல்லாத, இந்த சங்கார காருடைய கையில் இருந்து எங்களை விடுவிக்க யார் முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு என்று சொல்லவா? அன்று கழுதை மீது வந்த இயேசு, எருசலேமிலே தன் ஜனத்தை மீட்ட இயேசு, அங்கிருந்த எனக்கும் அவர்களுக்கும் சேர்த்து சிலுவையிலே தொங்கின இயேசு, இன்றைக்கு நம்மத்தியிலே ஓஷன்னா, எங்களை ரட்சியும் என்கிற வார்த்தைக்கு அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பதை மறவாதிருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலாக தேட்டக்கூடிய வண்ணத்திலே, உங்களை பலப்படுத்தக்கூடிய வண்ணத்திலே இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்குமே ஆனால், ஓஷன்னா, எங்களை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் வேலைகள், என் பிரச்சனைகள், அந்தவரா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் எங்களை ரட்சியும் என்று சொல்லி உங்களை இந்த நாளிலே, குருத்தோலை ஞாயிறிலே உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமே ஆனால் அது ஓஷன்னா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அது செய்தி என்று சொல்லவா, அல்லாவிட்டால் அன்று நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லவா, எது என்னவா இருந்தாலும் அங்கங்கே இருக்கிற சில வார்த்தைகள்லே, அந்த வார்த்தையின் பின்னணிகள்ல இருக்கிற ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே என் மத்தியிலே தேவ சமூகத்திலே வைத்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்து கேளுங்கள். நான் நம்புகிறேன், இந்த காலகட்டத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து பலவீனப்பட்டு ஏழாமையினாலே வேண்டாம் என்ற சூழ்நிலைகளே எங்கேயோ இருந்து எங்கேயோ நின்று தாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் ஒதுங்கி இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஓஷன்னா இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள்ளே அடித்து தைரியமாய் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே இந்த பவனியிலே ஒரு சம்பவம் அடங்கி இருக்கிறது. இதை வாசிக்க வாசிக்க நாம் ஒரு நாள் இருந்த நிலைமை என் கண்களுக்கு முன்பாக வந்தது. நான் ஒரு நாள் பாவத்தினாலே மறித்து போயிருந்த நிலைமையிலே, கட்டப்பட்டு இருந்த நிலைமையிலே, கைவிடப்பட்டு இருந்த நிலைமையிலே, தள்ளப்பட்டு இருந்த நிலைமையிலே ஒருவர் என்னை தேடி வந்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்பதை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து விட்டு தொடர நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1-9 வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1-9 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து கேட்போம்.
பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவைகளையே அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
ஹல்லேலூயா. இப்பொழுது முதல் 3 வசனத்தையும் திருப்பி வாசியுங்கள். ஹல்லேலூயா.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறிலே மிக முக்கியத்துவத்தை பெற்றுக் கொள்ளுகிறது ஒரு கழுதை. இந்த குருத்தோலை ஞாயிறிலே மிக முக்கியமாக கருதப்படுத்துகிறது என்னவெனில் ஒரு கழுதை. ஹல்லேலூயா. அந்த கழுதை எங்கேயோ இடத்துல கட்டப்பட்டு இருக்கிற பொழுது இயேசு, நான் பேச போகிறதை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த நாளில் சொல்லுகிறேன், கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவோடு இருக்கிற சீஷர்கள் இந்த குருத்தோலை ஞாயிறிலே இயேசு தன் சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு சில காரியம், இயேசுவோடு பின்தொடர்கிறவர்கள், இயேசுவோடு பின்பாக நடந்து செல்லுகிறவர்கள் சீஷர்கள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடந்த வியாழக்கிழமை நற்செய்தி கூட்டம் ஒன்றை நாம் அறிவித்தோம், செயல்படுத்தினோம். இந்த ஆன்லைன் மூலமாக நம்முடைய தலைமை போதகர் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் குறித்து அறிவித்தார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு இல்லாவிட்டால், நாளைக்கு, நாளை இல்லாவிட்டால் அடுத்த நாள் அதற்குரிய பலனை நாம் சந்திப்போம். இங்க இயேசுவோடு தெரிந்தவர்களை பார்த்து இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். யாரை பார்த்து சொன்னது? சீஷரை. ஏன் நான் இதை எப்படி சிந்திக்கிறேன், ஏன் நான் இதை குறித்து பேசுகிறேன் எனில், இந்த நாட்களிலே அநேகர் சுவிசேஷங்கள் சொல்லாதபடிக்கு நாம் வீட்டில் அமர்ந்திருந்து நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம், இயேசுவோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி எனக்கும் உரியது. கடந்த நாள்ல பூப்பட்டாள் பிரதேசத்திலே அநேக தேசத்தார் சேர்ந்து கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார்கள், துண்டு பிரதிகளை கொடுத்தார்கள், சத்தமாய் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லண்டன் தேசத்திலே சாமி என்கிற பெயர் உள்ள ஒரு நபர் இருந்து ரோட் ரோட்டாக நின்று இயேசு உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார், மனம் திரும்பு என்று சொல்லி புலம்பி கத்துகிறதை நான் பார்த்த பொழுது கிறிஸ்துவுக்கு சந்தோஷம் அடைந்தேன். நாம் இன்று கிறிஸ்துவோடு அலைந்து கொண்டு திரிகிறோம், நாம் இன்றைக்கு இயேசுவோடு அலைந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஜெபம் வீட்டில் நல்லது, வேதம் வாசிக்கிறோம் நல்லது, வீட்டில் இருந்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறோம் நல்லது, இயேசுவோடு இருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு இருக்கிற சீஷர்களை பார்த்து இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறிலே இயேசு என்ன செய்தார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். எல்லாருக்கும் இயேசுவோடு இருக்க விருப்பம், எல்லாருக்கும் இயேசுவுடைய சமூகத்தில் இருக்க விருப்பம். ஆனால் எதிரே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்ப்பதற்கோ, எதிர் கிராமத்திற்கு போவதற்கோ முடியவில்லை. இன்றைக்கு அநேக சுவிசேஷகர்கள், கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கித்த வல்லமையான ஊழியர்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள், அமைதியாயிருக்கிறார்கள், சபைகள் அமர்ந்திருக்கிறது, முக்கிய பிரதமான நோக்கங்களை விட்டுவிடுகிறது. சபையினுடைய பிரதான ஊழியம், பிரதான நோக்கம், பிரதான ஓட்டம் என்னவெனில் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவது. அது கொரோனா காலமாக இருக்கலாம், இதைவிட மோசமான காலங்கள் வரலாம். எனக்கும் சரி உனக்கும் சரி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எல்லாருக்கும் குருத்தோலையை தூக்கி வைத்து ஆடி பாடி கொண்டாடுகிற இந்த நாட்களிலே உனக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், கேள். இயேசுவோடு இருக்கிற விசுவாசியே, இயேசுவோடு இருக்கிற ஊழியக்காரனே, இயேசுவோடு இருக்கிற சீசனே, இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறது என்னவெனில், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போ. பிரசங்கிப்பது ஈஸியானது, எப்படி நான் இருந்து சொல்லுவது ஈஸியானது, உண்மைதான். ஆனால் பிரசங்கித்து ஆக வேண்டும். இந்த நாட்களை சாட்டு போட்டாக, இந்த நாட்களை சொல்லி 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 வருஷங்கள் கடந்து விட்டது, அடுத்த வருஷத்தின் நடுப்பகுதிக்குள் வந்துவிட்டோம். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க, போங்க. யாரை பார்த்து சொல்லுகிறார், சீஷர், யாரோடு, இயேசுவோடு இருக்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு கல்வி என்று கேட்கவா, நீயும் நானும் இன்று யாரோடு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே உன்னை பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் கேட்கிறது என்னவெனில், நாம் யாரோடு இருந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவோடே. ஆனால் இன்றைக்கு செய்தி என்னவெனில், எதிரே இருக்கிற வீட்டுக்கு போ. கடைசியாக நீ தனிப்பட்ட விதத்தில் புறப்பட்டு சென்று கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய நாள் எது? கிறிஸ்துவோடு இருக்கிறோம், இயேசுவோடு வாழுகிறோம், ஜபத்தில் காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஜபம் நல்லது, அதே இடத்தில் கிரியையும் நமக்கு தேவை என்பதை மறந்து விடாதிருங்க. நாம் ஜெபம் பண்ணுகிறதுனாலே வானத்திலிருந்து காபிரியல் வந்து நச்செய்தியை நமக்கு இன்னும் ஒரு தடவை அறிவிக்க போறது கிடையாது. இன்னும் ஒரு தடவை எதிரே இருக்கிற கிராமத்திற்கு காபிரியல் போக போறது கிடையாது. ஜெபம் நல்லது, ஜெபிப்பது நல்லது, ஆனா யார் போவது? இயேசுவோடையே தெரிஞ்சிட்டு இருக்கிறது, இயேசுவோடையே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், யார் போகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சொல்லவா, ஒருவேளை உனக்கு ஒரு சுவிசேஷகனை போல சுவிசேஷம் சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஒரு சுவிசேஷனை போல கர்த்தருடைய ஆவியினாலே பொறுத்தெடுக்கப்பட்ட வல்லமை உள்ள தைரியம் உள்ள ஆவி இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷம் சொல்லுவதற்கென்று ஒரு தைரியம் தேவை. அது கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டும். விளங்குறதா? அதுதான் பொறுத்தெடுக்கப்பட்ட சுவிசேஷகர்கள். அது எங்கள் தலைமை போதகருக்கு இருக்குன்னு சொல்லி இந்த தேசத்தில் இருக்கிறவர்களே கூறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால் நின்று சொல்ல முடியாது. அதுக்கென்று பொறுத்தெடுக்கப்பட்ட ஆவியும், பொறுத்தெடுக்கப்பட்ட தாகமும், பொறுத்தெடுக்கப்பட்ட வல்லமையும், பொறுத்தெடுக்கப்பட்ட தைரியமும் தேவை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் எனில், நம்மளால் நமக்கு மேலே போடப்பட்ட அந்த கடமையிலே ஒரு துண்டு பிரதி எடுத்து ஒரு லெட்டர் பாக்ஸில் போட முடியாத விசுவாசிகள், விசுவாசிகள். பிரியமானவர்களே, எனக்கும் சேர்த்துத்தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இயேசு தேவ சமூகம், இயேசு இயேசு இயேசு. இயேசு சொன்னார், போ எங்க ஆண்டவரே, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ. ஏன் ஆண்டவரே? அங்கே போ. இதை வாசித்த பொழுது நாம் ஒரு நாள் இருந்த நேரம், எங்கேயோ இருந்த ஒரு சிலருக்கு ரட்சிப்பு ஒரு விதம், ஒரு சிலருக்கு அவங்க வாழ்நாள் முழுத்திலுமே மறக்க முடியாத அளவுக்கு அவருடைய ரட்சிப்பு நாட்கள் இருக்கு. அவன் பிறந்த நாளை விட மேலான நாளாக அது இருக்கும். அவன் திருமண நாளை விட மேலான நாளாக இருக்கும். ஏன்? அவன் இருந்த சூழ்நிலை அப்படி, அவன் வாழ்ந்த நிலைமை அப்படி, அவன் நடந்து கொண்ட நேரம் அப்படி. ஆனால் அன்று ஒருவன் அவனிடத்தில் சென்றான். ஏசு சொல்லுகிறார், போ. இன்றைக்கு சபைகள் நாலு சுவருக்குள்ள இருந்து கொரோனா 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 என்று சொல்லி கத்தி சபைகள் தங்கள் ஓட்டங்களில் இருந்து வழி விலகுகிறதோ, ஊழியர்கள் தங்கள் சிந்தனைகளில் இருந்து வழி விலகுகிறார்களோ, எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் இருதயம் அப்படி சிந்திக்கிறது, அப்படி நோக்குகிறது, அப்படி என் இருதயத்தில் பாரமாக இருக்கிறது. சபம் நல்லது, ஆனால் கிரியை இல்லாத சபம் பிரயோசனமற்றது. இயேசுவோடு நாம் இருக்கிறது நல்லது, எதிரே போக முடியாதது பிரயோசனமற்றது. எனக்கு யார் என்று சொல்லி தெரியவில்லை. ஒரு தேவனுடைய முதிர்ந்த ஊழியக்காரன் பெரியொரு சுவிசேஷ கூட்டத்தை செய்துவிட்டு அவர் வீட்டிலே வந்து படுத்து விட்டார். அப்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார், உன் வேலைக்காரனுக்கு நற்செய்தியை சொல்லு, உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லு என்று சொல்லுகிற பொழுது அந்த ஊழியக்காரன், நான் இன்றைக்குத்தான் பெரிய ஒரு கூட்டத்தை செய்துவிட்டு வந்தேன், நான் சரியாக பலவீனமாக இருக்கிறேன், நான் களைத்து விட்டேன், நாளை பார்க்கலாம், நாளை பார்த்துக் கொள்ளுகிறேன், நாளை சொல்லுகிறேன் என்று அவர் படுத்து விட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் சிந்திக்க நான் சிந்திக்க பேசுகிறேன். ஒரு செய்தி பேசுவது பெரியதில்லை, ஆனால் அதிலிருந்து ஒன்றை நாம் கொன்று போக வேண்டும். அவர் அதிகாலையிலே எழும்பின பொழுது அந்த வேலைக்காரன் அல்லாவிட்டால் அவருடைய பக்கத்தில் ரூமிலே இருந்தவர்கள் என்ன செய்து விட்டான், மறித்து விட்டான், மறித்து விட்டான். எதிரே இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்ல முடியாத காலம். எனக்கு தெரியும், அநேக தடவையிலே இந்த தேசத்திலே ட்ரெயினிலே நான் இருக்கிற சீட்டிலே துண்டு பிரதிகள் இருக்கிறது, நான் இருக்கிற சீட்டிலே துண்டு பிரதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு இருப்பது அல்ல முக்கியம், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போவது அதைவிட முக்கியம். ஏன்? இயேசுவின் நோக்கம் அது. இயேசு ஏன் வந்தார்? 12 சீஷர்களை பக்கத்திலே வைத்திருந்து வேலி போட்டுவிட்டு திரிவதற்காக வந்தார். இயேசு ஏன் வந்தார்? எதற்கு வந்தார்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீ இருந்த நாளை இன்று நினை. சீசஸில் இரண்டு பேரை நோக்கி இயேசு சொன்னார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா. இன்றைக்கு அநேகருக்கு எதிரே இருக்கிறவர்களை தெரிவதில்லை, தேவ பிள்ளைகளுக்கு எதிரே இருக்கிறவர்களை தெரியாது. அதிக பரிசுத்தவான்கள் இப்படி இருப்பார்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? பக்கத்து வீட்டுக்கையும் போக மாட்டார்கள். பக்கத்து வீடு யாருக்கும் தெரியாது. நீங்கள் இருக்கிற வீடுகள்ல, உங்கள் வீடுகளுக்கு, எல்லா வீடுகளுக்கும் ஒரு துண்டு பிரதி போட்டிருக்கீர்களா? உங்கள் வீடுகளில் நீயாக இருக்க வேண்டாம், நீதான் அதை போட்டா இன்னும் சொல்ல வேண்டாம். நீ இருக்கிற வீடுகளுக்கு துண்டு பிரதி, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, நாம் இத்தனை வருஷம் இயேசுவோடு இருக்கிறோம், நல்லது. இயேசுவை பின்பற்றுகிறோம் நல்லது, இயேசுவுக்காய் வாழுகிறோம் நல்லது, வேதத்தை வாசிக்கிறோம் செபம் பண்ணுகிறோம் நல்லது. ஆனா இயேசு தன் சீஷரை பார்த்து என்ன சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க. பிரியமானவர்களே, ஜனங்களை குறித்து அழிந்து போகிறவர்களை குறித்து மனம் நிறைந்து உடையாவிட்டால் எந்த மனிதர்களும் சுவிசேஷத்தை விருப்பத்தோடும் தாகத்தோடும் வாஞ்சியோடும் விருப்பத்தோடு செய்ய முடியாது. கிறிஸ்துவின் மரணத்தின் தாற்பயத்தை புரிந்தால்தான் இவைகளில் நாம் ஈடுபட முடியும். சபையின் பிரதான நோக்கம், ஒரு ஊழியக்காரன் சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத சபை தேங்கி நிற்கிற தண்ணீருக்கு சமம் என்று சொன்னார் ஒரு முதிர்ந்த ஊழியர். சுவிசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கிக்காத சபை தேங்கி நிற்கிற தண்ணீருக்கு சரி, ஓடுகிற தண்ணி அது கிளீனாக இருக்கும் என்று சொன்னார். தேங்கி நிற்கிற தண்ணியிலேயோ பூச்சியும் ஊத்தையும் நிறைந்திருக்கும் என்று சொன்னார். ஏன், சபையின் பிரதான நோக்கம் எது, நற்செய்தி அறிவிப்பது. புதிய ஏற்பாட்டில் நீங்க எடுத்து பாருங்கள், எந்த அப்போஸ்தலர் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் சுவிசேஷம் தான் அவருடைய முன் வேலையாக இருந்தது. மூப்பர்களை எடுத்து பாருங்கள், அவருடைய முன் வேலை முதல் வேலை சுவிசேஷமாகவே மாத்திரமே இருந்தது. சரி, நாம் அழைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, நற்செய்தியை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது. ஏன், கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளை என்ன, இயேசு கிறிஸ்துவை போய் பிரசங்கிங்கள் என்றது மாத்திரம்தான். திருவிருந்தை கை கொள்ளுகிற நமக்கு கிறிஸ்துவின் கடைசி கட்டளையை கை கொள்ள முடியாமல் போகிறது என்ன. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பந்து இருக்கிற பொழுது என்ன சொன்னார், நான் வருமளவும் இதில் பங்கு கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக என்ன சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் ஞானஸ்தானம் கொடுங்கள். அதை ஒன்றை பிடித்துக் கொண்டோம், ஒன்றை கைவிட்டு விட்டோம். பிரியமானவர்களே, நான் இந்த கோணத்தில் பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் சோர்ந்து போய் இருந்து விடக்கூடாது. காரணங்களை காட்டி நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. காரணங்களை காட்டி நமக்கு நாம் வேலை அடித்து விடக்கூடாது. அதனால் நான் பேசுகிறேன். இரண்டாவது வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
இப்ப சீசர்களுக்கு ஒரு கட்டளை, சீசர்களுக்கு ஒரு கட்டளை, உனக்கு ஒரு கட்டளை, எனக்கு ஒரு கட்டளை. என்ன, கட்டப்பட்டு இருக்கிற கழுதையின் கட்டுக்களை அவிழ். கட்டப்பட்டு இருக்கிற கழுதையின் கட்டுக்களை என்ன செய்ய வேண்டும், அவிழ்க்க வேண்டும். சிந்தியுங்கள், இயேசுவால் அவிழ்க்க முடியாதா? இயேசு சென்று அவிழ்த்திருக்கலாமே, அங்கு இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அவிண்டு போயிருக்குமே, ஒரு தீதனை இறக்கி இருக்கலாமே. ஆனா இயேசு என்ன சொன்னார், தன்னோடு இருக்கிற சீஷனை பார்த்து சொன்னார், நீ போய் கட்டுக்களை அவிழ். இதை வாசிக்கிற பொழுது லாசரு மரித்து ஆண்டவர் அவனை எழுப்பிய பிற்பாடு என்ன தெரியுமா சொன்னார், அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், அவனுடைய கட்டுக்களை நீ அவிழ்த்து விட வேண்டும். ஏன், எழுப்பின இயேசுவுக்கு அவிழ்க்கிறதுக்கு என்னவோ, இயேசுதானே எழுப்பினார், அவருக்கு அவிழ்ப்பதற்கு என்ன. ஆனா இயேசு சொன்னார், பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவனுடைய கட்டுக்களை அவிழுங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கிறிஸ்துவோடு வாழுகிற, கிறிஸ்துவை நம்புகிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற உன்னுடைய என்னுடைய பிரதான நோக்கமும் அழைப்பும் என்னவெனில், மற்றவருடைய கட்டுக்களை கட்டுக்கள் இருந்து அவிழ்ப்பது என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கு எத்தனை கட்டுக்களை நாம் அவிழ்த்திருக்கிறோம். கட்டு என்று சொன்னால் கட்டை குறித்து நாம் பல விதத்தில் பேசலாம், விளங்குறதா? கட்டு என்று சொன்னால் நம் வாழ்க்கையை திருப்புங்கள். தயவு செய்து அன்பானவர்களே, நீங்கள் முதல் முதலாக கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்பட்ட அந்த நாளுக்கு திரும்புங்கள். இந்த குருத்தோலை ஞாயிறுலே அந்த நாளுக்கு திரும்புங்கள். திரும்பினால் என்ன நடக்கிறது, பாவத்தில் புரண்ட ஒரு மனுஷனாய், அநியாயத்தில் புரண்ட ஒரு மனுஷனாய், அக்கிரமத்தில் புரண்ட ஒரு மனுஷனாய், சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய், தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷனாய், கைவிடப்பட்ட ஒரு மனுஷனாய் நாம் இருந்த ஒரு நாள் இருக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அநேகரை தெரியும், பலரை நான் கண்டிருக்கிறேன், மரண தருவாயிலே இருந்தவர்கள் கிறிஸ்துவால் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தருக்காய் வல்லமையாக வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கட்டில் அந்த நாளிலே அந்த நபரை அவிழ்ப்பதற்கென்று ஒருவன் அங்கே சென்றிருந்தான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஸ்டான்லி அவர்கள் எழுதுகிறார்கள், ட்ரெயினிலே போகிற ஒரு மனிதன் துண்டு பிரதியை வாசித்து விட்டு அதை கசக்கி ட்ரெயின் ஜன்னல்நாளை வெளியே இருந்த பொழுது அந்த ட்ரெயின் தண்டவாளத்தில் கீழே இருந்த ஒரு மனிதன் தற்கொலை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருந்தான். அந்த மனிதனுக்கு அந்த செய்தி போய் கிடைத்த உடனே அவன் தற்கொலை செய்கிறதை கைவிட்டு விட்டு இயேசுவை பின்தொடர, இயேசுவை நம்ப, இயேசுவுக்காய் வாழ முடிவெடுத்தான் என்றால் கட்டை அவிழ்ப்பதற்கு கட்டை அவிழ்க்கிற ஒருவன் வேண்டும். அது யார்? சபை என்ன செய்கிறது? சந்தோஷமானால் சங்கீதம் பாடு. சபை என்ன செய்கிறது? நாலு சுவருக்குள் இருந்து கொரோனாவிலே ஒரு பாட்டே இயக்குகிறது. எந்த ஜபத்தை எடுத்தாலும், எதை எடுத்து பார்த்தாலும், எந்த நபரை எடுத்தாலும் கர்த்தரோடு நாம் இருந்து விடுகிறோம். விட்டால் இந்த காலத்தில் நாம் பரலோகத்துக்கே போய்விடுவோம் மாம்சத்தோடு. அவ்வளவுத்துக்கு நம்மளை ஆனால் ஆட்டப்பட்டவர்களை கட்டப்பட்டவர்களை யார் அவிழ்ப்பது? இதுகும் காலம்தான், இந்த காலத்திலையும் கிறிஸ்து வரலாம். யார் அறிவார்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இன்றைக்கு தர்மங்கள் செய்யப்படுகிறது, நல்லது. அதோடு கூட கிறிஸ்துவின் நற்செய்தியும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, தேவனை நம்பி வாழுகிற கர்த்தருடைய விசுவாசிகளே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, எதிரிலே இருக்கிற கட்டுக்களை அவிழ்ப்பது இந்த காலத்தின் நோக்கம் என்பதை மறந்து விடாதீங்க. கிராமத்துக்கு போங்க, அங்கொண்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலையா இல்ல, விடுதலையா இல்ல, சமாதானமே இல்ல, சந்தோஷமே இல்ல, துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர். என்னை ஒருவரும் அவுப்பார் இல்லையே. என்னை யார் அவிழ்க்க முடியும்? என்னை யார் இதிலிருந்து விடுவிக்க முடியும்? இந்த காலகட்டத்திலே கழுதை என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிருகம், தள்ளிவிடப்பட்ட ஒரு மிருகம். கழுதையை யார் மதிப்பது? யார் கழுதையை இந்த காலத்தில் மதிப்பது? அப்படித்தான் இன்றைக்கு அநேகர் மதிக்கப்படாமல் தள்ளிவிடப்பட்டு, குடி என்கிற கட்டு, ஸ்மோக் பண்ணுகிற கட்டு, குடும்பங்கள் சின்னாபின்னமாகப்பட்ட ஒரு கட்டு, சமாதானமே இல்லாத ஒரு வாழ்வு, டெப்ரெஷன் ஆகி எல்லாவற்றையும் தங்கள் வாழ்விலே மண்டைக்குல போட்டு என்னை யார் விடுவிப்பார்? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதிர கிராமத்தில் ஒருவன் சொல்லுகிறான், யார் என்னை விடுவிப்பான்? தேவ பிள்ளைகள், வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? கர்த்தர் சமூகத்தில் இருந்து பாட்டு படிக்கிறோம். நல்லது. யார் எதிர்க்கு போறது? யார் எதிர் கிராமத்துக்கு போவது? யார்? நானா? நீயா? நான் நம்புகிறேன் எலிஷா என்று சொல்லி ஒரு மனிதன் இந்த தேசத்துக்கு வந்த பொழுது ஒரு பாட்டை பாடினார். யார் போவார்? யார் போவாரோ எனக்கா? யார் போவார்? இவ்வளவு தேவண்ட பிள்ளைகள், இவ்வளவு சபைகள், இவ்வளவு ஊழியர்கள், இவ்வளவு விசுவாசிகள் இருந்தும் கட்டப்பட்டவர்கள் ஏராளம். இயேசு பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு தன்னோடு இருந்தவங்களை பார்த்து என்ன சொன்னார்? போ. இயேசு பேசாமலே போயிருக்கலாமே, இல்ல இயேசுவும் சேர்ந்து போய் அந்த கழுதையை விட்டுட்டு வந்திருக்கலாமே. ஆனா இயேசு என்ன சொன்னார்? நீ போ, என்னோடையே இருக்கிறீங்க. எல்லாம் ருசி பார்த்துக்கிட்டு, நசுகிறதையே பார்த்துக்கொண்டு, ரசித்து ருசித்து வார்த்தைகளை கேட்டு இன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் எதிரிலே ஒரு கழுதை கட்டப்பட்ட வண்ணத்திலே இருக்கிறது. யார் அவுப்பது? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் போய் அவிழுங்கள். முதலாவது இயேசு என்ன சொன்னார்? நீங்க போங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அதுன்னு என்ன சொல்லுங்க? கட்டை அவிழுங்க. யாரு? நல்லது. ஆண்டவருக்கு சோத்திரம், அவங்க ஒன்றுமே கேட்கல, திரும்ப கேட்கல. ஆண்டவர் சொன்னார் போ, என்ன சொல்ல கட்டவில். அதுக்கப்புறம் ஆண்டவரே தான் சொல்றாரு, பாது இவங்க கேட்கல. இன்னைக்கு சுவிசேஷம் நற்செய்தி தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக விசுவாசிகள் ஊழியர்கள் எவ்வளவோ நாம் பேசுகிறோம், எவ்வளவோ சொல்லுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒருவேளை வாக்கு வல்லவன் இல்லாதவனாக இருக்கலாம், நான் அதை குறித்து பேசவே இல்லை. மோசேங்கிற தேவ மனுஷன் கூட வாக்கு வல்லவன் இல்லாத ஒரு மனுஷன் வல்லமையான ஒரு காரியத்தை செய்து முடித்தான் என்பது நமக்கு சத்தியபூர்வமானது உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய நற்செய்தியை சொல்லுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. நாம் ஒன்றையும் பிரயோசனப்படுத்துகிறதில்லை. துண்டு பிரதிகளை எடுத்து கொண்டு போய் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், ரயில்கள், எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், கார் கண்ணாடி ஷைபன் விஷம், அதுல கர்த்தருடைய வார்த்தை துண்டு பிரதிகள் வைக்கப்பட்டதை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். ஈஸ்ட் இந்தியா வேக் என்று சொல்லி எழுதின துண்டு பிரதிகள் அங்கங்கே அங்கங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பக்கத்தில் பெரிய ஒரு வியாபாரம் அடித்து வைத்திருக்கிறார்கள், நானே வழி என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று பெரிய ஒரு வீட்டின் ஒரு பக்கத்தில் அடித்து வைத்திருக்கிறார்கள். எசனிலே போகிற வழியிலே அவுட் பாண்டிலே போகிற பொழுது அதை பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இயேசுவோடு இருந்தா போதும், சபையோடு இருந்து விட்டா போதும், சபைக்குள்ளே நின்று விட்டா போதும், சபையிலே இருந்து விட்டா போதும். இதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளையுடைய சிந்தனைகள் இருதயங்கள் நிறைந்திருக்கிறது. யார் போவது? இயேசு சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து முதலாவது என்ன செய்யுங்க? போங்க. இரண்டாவது என்ன செய்யுங்க? அவிழுங்க. மூன்றாவது என்ன செய்யுங்க? என்னிடத்துல கொண்டு வாங்க. எங்க கொண்டு வாங்க? என்னிடத்துக்கு கொண்டு வாங்கப்பா. சீஷர்களுக்கு வேலை, சீஷர்களுக்கு. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்தின்படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கிய பின்பு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கிய பின்பு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இயேசு வண்டை கொண்டு வாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? நம்ம கடந்த முறை சிவசேஷ கூட்டம் முடிந்தோம்னு சொன்னோம், உனக்கு பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு போ. இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எனக்கு நல்லாக தெரியும் இந்த காலகட்டத்திலே ஜனங்கள் கஷ்டத்தின் மேல கஷ்டமும் துன்பத்தின் மேல துன்பமும் துயரத்தின் மீது துயரமும் எதிர்காலத்தை இழந்து. நான் கடந்த நாட்களில் ஒருவரோடு பேசினேன், அவர் சொன்னார் இப்பொழுது லாக்டவுன் போட போகிறார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறவர்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்களா என்று சொல்லி ஒரு சின்ன வாலிபு பையன் என்னிடத்துல கேட்டான். ஒரு சின்ன 21 வயசு பையன், எங்களுக்கு இதுதான் வேலை, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, லாக்டவுன் போடுகிறார்கள், என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை, ஏதாவது செய்வீர்களா? பிரியமானவர்களே, இயேசு வண்டை அவிழ்க்கிறது மாத்திரமல்ல வேலை, அவிழ்க்கிறது மாத்திரமல்ல வேலை, சுவிசேஷத்தை சொல்லி விடுவதில்லை வேலை, சபைக்கு இயேசுவிடத்தில் கொண்டு வா. ஏனென்றால் கட்டி வைக்கப்பட்ட கழுதைக்கு வழி தெரியல, எங்க போகிறது? இன்னைக்கு வழிய போனீங்கன்னா பல வழிகள் நமக்கு இருக்கிறது, ஆனால் எல்லா வழிகளும் நமக்கு நன்மைகளை கொண்டு வருவது அல்ல. பல வழிகள் இருக்கிறது, பல வழிகள்ல நாம் போகலாம். சரியான வழி எங்க? இயேசு சொன்னார், நானே வழி. இயேசு சொன்னார், அவன் என்னிட்ட கொண்டு வாங்க, கட்டப்பட்ட கழுதியை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஏதோ ஒன்றை பேசி ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு போவதல்ல நோக்கம். நாம் சிந்திக்க வேண்டும். 1.5 வருஷம் ஆகிறது, சுவிசேஷம் சொன்னோமா, நற்செய்தி போய் சொன்னோமா, இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியும் இது கடினமான காலம். நற்செய்தி சொல்லுவது, இயேசுவை குறித்து சொல்லுவது, அவர்தான் தெய்வம் என்று சொல்லுவது கடினமான காலம். ஆனாலும் இயேசு நம்மளோடு இருக்கிறார் அல்லவா. இயேசு சொன்னார், ஏன் விட்டுட்டு போனாலும் ஒண்ணு நான் விட்டுட்டு போக மாட்டேன், உன்னோடையே வருவேன். ஹல்லேலூயா. அப்போஸ் நான் பவுலுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள எக்கச்சக்கம் இருக்கிறது. துன்பமும் தீரமும் வேதனையும் மத்தியிலையும் கிறிஸ்துவுக்காய் ஓடுகிறதை அவன் விட்டுவிடவே இல்லை. கிறிஸ்துவுக்காய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதை அவன் விட்டுவிடவே இல்லை. இயேசு சொல்லுகிறார், அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க, என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. போகிறது மாத்திரமல்ல, அவிழ்க்கிறது மாத்திரமல்ல, விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவனை கொண்டு வா. எங்க? இயேசு வண்ணே. மனிதர்களுக்கு ஆட்கள் சேர்க்காதிருங்கள். ஒரு மனிதர் பக்கம் ஜனங்களை சாய்த்து விடாதிருங்கள். இயேசு சொல்லுகிறார், நானே வழி, கொண்டு வா. நானே சத்தியம், கொண்டு வா. நானே நித்திய ஜீவன், கொண்டு வா. அநேக கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அறவழியிலே விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். அவன் திரும்பவும் அதே வாழ்க்கை தான். அதை குறித்து நான் பேசவில்லை. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாய் கடந்து செல்லலாம். ஆகையினாலே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா. பெரியமானவர்களே, நன்றி விளங்கிக் கொள்ளுங்கள். ஊழியர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியர் செய்கிறவர்களே, உங்களுக்கு திரும்பவும் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இரண்டாவது வார்த்தையை வாசியுங்கள். திரும்பவுமாக கவனித்து கேளுங்கள், வாசியுங்கள்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுவியையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
திரும்பி வாசிங்க.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுவியையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
இயேசுவோடு இருந்தவர்களுக்கு இந்த கட்டளை, இயேசுவோடு நடந்து திரியவர்களுக்கு இந்த கட்டளை, இயேசுவோடு வாழுகிறவர்களுக்கு இந்த கட்டளை. எதிரே போ. அந்த கழுதை குட்டியும் கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது, அதை அவிட்டு என்னிடத்தில் நீ கொண்டு வர வேண்டும். சீக்கிரம் போவோமா. மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது, வாசியுங்கள்.
ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
ஆண்டவர் அவருடைய இருந்த சீசருக்கு பதில் சொல்லுகிறார். என்ன அவருக்கு நல்லா தெரியும், இவன் கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. ஆண்டவரே, நாங்கள் அவிழ்த்தா என்ன நடக்கும், நாங்கள் போனா என்ன நடக்கும், எங்களை பேசினா என்ன நடக்கும், எங்களை திட்டினா என்ன நடக்கும். அதனால ஆண்டவரே சொல்றார், என்ன தெரியுமா, என்ன சொல்றாரு தெரியுமா, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், ஏதாவிலும் சொன்னால். இன்றைக்கு தான் பிரச்சனையே, எங்களை பேசுறாங்க பிரதர், கண்ட மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அம்மாவை இழுக்கிறான், அப்பாவை இழுக்கிறான், புள்ளி இழுக்கிறான், அதை இழுக்கிறான், இதை இழுக்கிறான். இதுக்குத்தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த புரித்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ ஆவி, அது ஒரு அபிஷேகம், அது தனிப்பட்ட ஒரு அதிகாரம். சுவிசேஷகர் சுவிசேஷம் சொல்லுவது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்று இருக்கிறது, அது ஒன்று. இன்னும் ஒன்று, சுவிசேஷ ஊழியத்திற்கு சொல்லி புரித்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சில பாத்திரங்கள். இன்னைக்கு ட்ரை நாட் போங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் காலம் சென்ற நம்முடைய ராஜேந்திர மையாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் நம்முடைய இந்தியாவிலே காலம் சென்ற சாம் ஜபத்ரி எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் சுவிசேஷகர்கள், புரித்தெடுக்கப்பட்டவர்கள். அது அவங்களுக்கு நல்லா தெரியும், வழங்குறதா. ஆகையினாலே ஏதாவது சொன்னா எங்களுக்கு, உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் ஏதோ சொன்னதுக்கு அழுது கொண்டு திரும்பி வந்தவங்க இருக்கிறாங்க. இயேசுவை சொல்லுவதுக்கு ஓடி ஓடி போவார்கள். இன்றைக்கு அதுதான், இன்றைக்கு இந்த நாட்களிலே பெரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, சுவிசேஷம் போதும், கொரோனா அது இதுன்னு சொல்லி இன்றைக்கு நீ வீட்டில இருந்து பேசாமல் இருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு ஜபம் ஜபிச்சு 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 கொண்டே இருக்கிறார்கள். வழியை தரவும், வழியை தரவும், வழியை தரவும். வழி ஏசி இருந்த காலத்திலேயே திறக்கப்பட்டாயிட்டது, அது ஊட்டப்படவே இல்லை. சுவிசேஷத்திற்கு வழி திறக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அது என்ன புது வழி. ஆகையினால போ, போ. யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான், என்ன தெரியுமா, அந்த கழுத ஆண்டவருக்கு வேணுமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி ஏன் தெரியுமா, நான் ஒரு நாள் இருந்தேன், நான் ஒரு நாள் வாழ்ந்தேன், இயேசு ஒரு நாள் சொன்னார் நீ எனக்கு வேணும். இன்னைக்கு இது எல்லாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா, உங்களை எல்லாரையும் இயேசு ஒரு நாள் பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், நீ எனக்கு வேணும். வேத ஒரு பாடல் ரெண்டு பாடின, நான் ஒரு கழுதை குட்டி என்னை கட்டி வைத்தனர் அவர்கள், ஒரு நாள் ஆண்டவர் வந்தார் நான் அவருக்கு வேண்டும் என்றார். அந்த காலத்தை நினையுங்கள். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை சாம் சாமண்டு இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆண்டவர் ஆகாரம் தந்து எங்களை புசிக்க வைத்து ஆலயத்துக்கு கொண்டு போய் கத்தரோடு வைத்திருக்கிறார். ஆனால் இயேசுவோடு இருந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், எதிர் கிராமத்திற்கு போ, எதிர் வீட்டுக்கு போ, எதிர் ரோட்டுக்கு போ, எதிர் தேசத்துக்கு போ, அங்கே போ, இங்கே போ, போய் கட்டப்பட்டு இருக்கிறவர்களை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வா. ஆறாவது ஒருவர் கேட்டார், ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லு. நேரத்தில் ஒன்று சொல்லிவிட்டு கடந்து செல்லுகிறேன். யாராவது கிறிஸ்துவை அறியாதவர்கள் இதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, குடிச்சு வெறித்து தங்கள் வாழ்க்கைகளை சின்னா பின்னா ஆக்குறவர்களை சபைகளுக்கு போவதற்கு அனுப்புங்கள். இப்படிப்பட்ட சபைகளுக்கு அவர்கள் போவதற்கு வழியை கொண்டு போய் விடுங்கள். போகாத போகாத என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்காதிருங்க. ஒரு மனிதன் குடிக்கிற பொழுது, அழிக்கிற பொழுது, வாழ்வை கெடுக்கிற பொழுது ஒருவரும் கேட்பதில்லை. ஆனால் ஒரு மனிதன் இயேசு அழைத்து ஆண்டவர் அழைத்து ஒரு மனிதன் சபைக்கு போகிற பொழுது நீ போய் அவன் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறாய்? நமக்கு தெரிந்தவர்கள் அநேகம் இருக்கிறார்கள், குடித்து ரோட்ல விழுந்து கிடந்து நாண்டு கொண்டு இருக்கும் ஒருவனும் ஏன் என்று கேட்க மாட்டான். ஆனா ஒருவன் போய் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு உடுப்பு கொடுத்து அவனை அழைத்து கொண்டு சேச்சிக்கு வந்து நாலு நாள் அவன் குடிக்காமல் இருக்கிற பொழுது பக்கத்துல இருக்கிறதுகள் என்ன செய்யுது? சேச்சிக்கு போகாத. சர்ச்சுக்கு போவதனால் ஒருவனும் நட்டப்படுவது கிடையாது, அவன் வாழ்வு நல்லா இருப்பதாக. இயேசு சொன்னார், அவன் எனக்கு வேண்டும். குடிகாரனா? அவன் எனக்கு வேண்டும். கள்ளனா? அவன் எனக்கு வேண்டும். திருடனா? அவன் எனக்கு வேண்டும். கொலைகாரனா? அவன் எனக்கு வேண்டும். உலகம் தள்ளிவிடும், சமுதாயம் தள்ளிவிடும், சொந்தம் தள்ளிவிடும், பந்தம் தள்ளிவிடும், நண்பர்கள் தள்ளிவிடுவார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, போகிறது யார்? இதுதான் இன்றைக்கு முக்கிய பிரதானமான காரியம். இயேசுவோடுதான் நானும் இருக்கிறேன். ஆடுறோம் பாடுறோம், கிழமையில மூன்று நாள் கூட்டம் நடத்துகிறோம், நல்லது. ஆனால் போகிறது யார்? ஒரு சிலர் கேட்பார்கள், தனிய போகல, யாராவது வந்தா நாங்க போறோம், நீ போகாமலே இரு. என்னோட யாராவது வந்தா நான் வாரன் பிரதர், நீ போகாத இரு. இயேசு சொல்லி இருந்தா பிதாவை பார்த்து என்னோட நாலு தூதரை அனுப்பும் போறேன் இருந்தா இன்னைக்கு ரட்சிப்பும் இல்ல ஒன்றும் இல்ல. யாராவது வந்தா நானும் வாறேன், ஒருத்தரும் இல்லையா நானும் வீட்டுல படுத்துருவேன். இதற்கு பேர் சுவிசேஷமும் இல்ல, சுவிசேஷ ஆவியும் இல்ல, அழைப்பும் இல்ல. இது ஏதோ உன்னுடைய டைமுக்கு ஏதோ கழிச்சிட்டு இருக்கிறாய். அவ்வளவுதான். தாகம் நிறைந்தவன், வாஞ்சி உள்ளவன், அழைக்கப்பட்டவன், அவனுடைய பேச்சே வேற. ஐயோ அழிகிறது, ஜனம் அழிகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அவன், எனக்கு ஆண்டவர். கழுது யாருக்கு? போனது சீஷர்கள், அவிட்டது சீஷர்கள், இயேசுவிடம் கொண்டு வந்தது சீஷர்கள். ஆனால் கழுது யாருக்கு? அது எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஹலோ ஐயா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க, மூணுல இருந்து வாசிங்க.
ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்தைக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
சீக்கிரமாக போகிறேன். இது தீர்க்க தரிசனம். இந்த நாலாவது வசனம் இருக்கிறது பாருங்க, இது தீர்க்க தரிசனம். இது எங்கே சொன்னால் சகரியாவிடத்திலே தீர்க்க தரிசனமாக புறப்பட்ட இந்த வார்த்தை இன்னைக்கு காலமை பூப்பட்டாலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வைத்து நான் பிரசங்கம் பண்ணினேன். தீர்க்க அதனாலே குருத்தோலை ஞாயிறு என்பது முன்குறிக்கப்பட்டது உண்டு. குறித்தாலும் ஞாயிறில் இருந்து கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்க தரிசனங்களே நிறைவேறுகிறது. ஒன்றும் சும்மா ஒன்றும் நடக்கவில்லை. இன்னைக்கு காலமே பேசினேன், கடந்து செல்ல விரும்புகிறேன். சும்மா ஒன்றும் நடக்கவில்லை. குறித்தோலை ஞாயிறு அன்று இயேசு வருகிறதும் சீசர்களை அனுப்புகிறதும் கழுதையை கட்டமிழ்ப்பதும் அதற்கு பின்பதாக இயேசுவானவர் கழுதை மேல் பவனி வருகிறதும் எருசலேம் ஜனங்கள் இயேசுவை பார்த்து எங்களை விடுவியும் என்று சொல்லி ஓசுனான்னு சொல்லி கத்துகிறதும் தற்செயலாக நடந்தது ஒன்றும் அல்ல. தீர்க்க தரிசனம், தீர்க்கம், தீர்க்கம், தீர்க்கம். காலை வேளையில் சொன்னதை இங்கேயும் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது ஒன்றாகும். அது நிறைவேறாவிட்டால் கிறிஸ்து பொய் சொன்னார் என்று சொல்லி அர்த்தமாகும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, விசுவாசிகளே, தீர்க்க தரிசனம் என்று சொல்லி உங்கள் வாயிலே இருந்து வருகிற வார்த்தைகளை கவனமாய் கவனமாய் ஆராய்ந்து சொல்லும்படியாய் கர்த்தருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் நீங்கள் சொல்லுகிறவைகள் நிறைவேறாவிட்டால் கிறிஸ்து பொய்யாகி விடுவார். ஒன்று. இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் வாய், வாய் என்ற அவர் பேசுகிறது. வாய் நாம் ஏதோ சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷித்து விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களுக்கு இல்ல யாராவது ஒருவருக்கு ஒன்று சொல்லிவிடலாம். உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் அல்லாவிட்டால் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களை கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணி ஏதோ அதனாலே நான் தீர்க்கதரிசி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அலர்த்தக்கூடாது. அது அந்த நேரத்திலே அந்த காலத்திலே கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்து செய்கிறவைகள். அதனால் நான் தீர்க்கதரிசியாக மாறிவிட முடியாது. தீர்க்கதரிசி என்பதும் பிரத்யத்துமாக அழைக்கப்படுகிற ஒரு ஊழியம். சுவிசேஷகனை போல தீர்க்கதரிசி தெரிந்தெடுக்கப்படுகிறவன், புரித்தெடுக்கப்படுகிறவன், புறம்பான அபிஷேகத்தினாலே கொடுக்கப்படுகிற ஒரு மனிதன். கர்த்தருடைய நாமம் தூஷிக்காதபடிக்கு ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். ஆகினால் இதா உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். இந்த இடத்திலே சகரியா 9:9 வாசித்தால் நலமாக இருக்கும் அல்லவா? அது தீர்க்க தரிசனம். இந்த பாருங்க, சொல்றேன் பாருங்க. மத்தை 21 அதிகாரத்திலே 4 வசனம் சகரியா தீர்க்க தரிசியினாலே சகரியா 9 அதிகாரத்தின் 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து தொடருவோமா? வாசிங்க. சகரியா 9:9.
சியோன் குமாரத்தியே மிகவும் கழியூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க மத்தேயு 21:4 வாசிங்கள்.
இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நடைபெற வேண்டும் என்பதற்காய் இவைகள் நடக்கிறது. குறித்தோலை ஞாயிறு ஏன் நடக்கிறது? தீர்க்கமாக உரைக்கப்பட்டது, நடந்துதான் ஆக வேண்டும். இந்த ஒட்டியை கிழிக்க முடியாது. இந்த குறித்தோலை சம்பவம் நடவாமல் போக முடியாது. நடந்துதான் ஆக வேண்டும். ஏன்? தீர்க்கதரிசியினால் முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில இருந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் சங்கீதக்காரன், ஏசாயா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி என்றவர்கள் ஏராளமான தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொடங்கி நாளை நாளின் தொடருகிற பொழுது தீர்க்க தரிசனங்களே நிறைவேறுகிறது. உங்களுக்கு தெரியுமா, சிலுவையிலே மாத்திரம் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளில் நிறைவேறுகிறது? நிறைவேறு சிலுவை பாட்டிலே நடப்பது ஒன்றும் தற்செயலாக நடப்பதில்லை. எல்லாம் தீர்க்க தரிசனங்கள், எல்லாம் முன்னுரைக்கப்பட்டவைகள், எல்லாம் முன்பாக தேவனால் எழுதப்பட்டவைகள். ஒன்றும் காடி கூட சங்கீதக்காரன் எழுதுகிறான். அவருடைய தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். எல்லாம் தீர்க்க தரிசனங்கள், தற்செயலாக ஒன்றும் நடக்கவில்லை. நான் சீக்கிரம் போறேன், என்னுடைய டைம் போய் போய் முடிகிறது இல்லையா? ஆகையினாலே இன்னைக்கு நான் அதிகாலையிலே நான் பார்த்தேன், இப்ப எருசலேமிலே மேசியாவுக்காய் காத்திருக்கிற ஜனங்கள், எருசலேமிலே அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்புக்கு காத்திருக்கிற ஜனங்கள், இயேசு வருகிற பொழுது சொன்ன வார்த்தை தான் ஓசன்னா. இன்னைக்கு காலமே பேசினேன், இந்த காலகட்டத்திலே எங்களை இந்த இருட்டு நாட்கள் இருந்து விடுவிப்பதற்கு ஓசன்னா என்று சொல்லி கத்தி சவம் பண்ணுங்க. கர்த்தரங்களை விடுவிப்பார். இந்த பொல்லாத நாட்களிலே, இந்த பொல்லாத இருட்டின் நாட்களிலே, இந்த கொரோனாவின் காலத்திலே பிரச்சனை, துன்பம், வேதனை, இன்னைக்கு இந்த டூல்டுங் விசாவில் இருக்கிறவர்களை பிடித்து பிடித்து அடைத்து வைத்திருக்கிறதெல்லாம் கேட்கிற பொழுது நம்முடைய இருதயங்கள் உடைந்து போகிறது. ஓசன்னா அவர்களை ரட்சியும், ஓசன்னா என்பதை காப்பாற்றும் என்று சொல்லி அர்த்தம், விடுதலையாக்கும் என்று சொல்லி அர்த்தம், விடுவியும் என்று சொல்லி அர்த்தம். இந்த அடைக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தால், அவன் அந்த ஜெயில முழங்கால் போட்டிருந்து ஜபம் பண்ணினால் அவன் கர்த்தருடைய வல்லமையை காண்பான் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏனெனில் எனக்கு தெரிந்த ரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவரை விசா எல்லாம் எடுத்து வைத்து ஏர்போர்ட்ல கொண்டு போய் அனுப்புவதற்காக வைத்திருக்கிற பொழுது அந்த நபர் முழங்கால் போட்டு, ஒரு பெண் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணினார். ஏமன்லே நடந்தது. ஏர்போர்ட்ல முழங்கால் போட்டு ஜபம் பண்ணின பொழுது அந்த மனிதி என்ன நினைச்சு ஏது நினைச்சாங்களோ தெரியாது. இன்றைக்கு அந்த மனிதி இந்த தேசத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இரண்டாவது இத்தாலி தேசம் என்று நினைக்கிறேன். நம்முடைய பரிசுல இருக்கிற ஊழியக்காரன், அவர் கூட ஏர்போர்ட்ல அனுப்புவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த பொழுது, இங்க இருந்து பிடித்து அங்கே அங்கிருந்து அனுப்புவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த பொழுது, இந்த கதவுகள் ஒரு பக்கத்தினால் பூட்டப்பட்டால் மற்ற பக்கத்தினால் திறக்கப்படாது. அன்றைக்கண்டு சொல்லி அவர் நின்ற பக்கத்தினாலே அந்த கதவு திறக்கப்பட்டு, தெரிந்தோ தெரியாமலோ ஏர்போர்ட்டை விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். இவைகள் அவன் இருந்து தேவ சமூகத்தில் எப்படி செவம் பண்றானோ அதுக்குரிய விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இவைகளை கேட்கிற பொழுது நமக்கு உண்மை செலுக்கிறது. ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செய்யவில்லையே? அசாதாரணமாய் நாங்கள் பார்க்கத்தக்கடுமையான அற்புதங்களை தேவனங்களுக்கு செய்யவில்லையே. யாராவது பார்த்துக் கொண்டிருந்தால் முழங்கால் போடு, செவம் பண்ணு, செவம் பண்ணு, ஓசன்னா ஓசன்னா கத்து, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு விசாவோடு இருக்கிற நமக்கு இதை குறித்து இந்த வேதனை புரியாது. நம்முடைய சபையை சேர்ந்தவன் கூட இன்னைக்கு வரப்படுகிற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். போது இருக்கு, எனக்கு தான் தெரியும் இல்லையா? பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசி நிறைவேற வேண்டும். ஆகையினால தொடர்ந்து வாசிங்க.
சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்.
இப்பொழுது இந்த கழுதை குட்டிகளை திருப்பி கொஞ்சம் பாருங்க. இந்த கழுதை குட்டியை நான் வாசிக்கிற பொழுது முதல்ல சொன்னேன், எங்களை அந்த காலத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இப்பொழுது இதை மாத்திரம் சொல்லி நான் சீக்கிரத்தில் முடிச்சிருந்தேன். இந்த கழுதை குட்டி ஒரு காலத்தில் எங்க இருந்தது? கட்டப்பட்ட வண்ணமாக இருந்தது. ஒரு காலத்தில் நாம் என்ன இருந்தோம்? பாவிகளாய் இருந்தோம். ஒரு காலத்தில் கட்டப்பட்டு இருந்தோம், ஒருவர் மதிக்காமல் இருந்தோம், தள்ளிவிடப்பட்டு இருந்தோம். ஆனா இயேசு என்ன செய்தார்? நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். இந்த தாய்ப்பரியத்தை புரிந்தாலே பரலோகம் வாசல் வரைக்கும் நாங்க போய்விடுவோம். தெரியுமா? ஏ ஆண்டவர் எனக்கு தேவை, என்னை அவருக்கு வேணும் இல்லையா என்று தெரிந்து கொண்டார். அது தெரிஞ்சாலே போதும் பரலோக வாசல் அண்டையில நிற்பதற்கு. நமக்கு தெரிவதில்லை, அதெல்லாம் தூக்கி போடுறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு மனதில் நிற்பதில்லை. ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன் என்றதுதான் நமக்கு தெரியும், இவைகள் தெரிவதில்லை. என்ன சொல்றா? நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். அதனால என் இடத்துல கொண்டு வா. இப்ப இந்த கழுதை எங்க இருந்தது? கட்டப்பட்டு எங்கேயோ ஒரு ஊர்ல, எங்கேயோ ஒரு கிராமத்துல, எங்கேயோ ஒருத்தன் போய் இயேசுவை குறித்து சொல்லி இயேசுவனை கொண்டு வந்தவுடனே நடந்தது என்ன தெரியுமா? அந்த கழுதை வஸ்திரங்களினால் நிறைக்கப்பட்டது. எனக்கு ரொம்ப இதை வாசித்து இன்னும் போகலாம், டைம் போகுது, நிறுத்த முடிச்சு எடுக்கிறேன். என்னவென்று இந்த கழுதைக்கு வஸ்திரமே இல்லை. இந்த கழுதை கட்டப்பட்டிருந்த பொழுது அங்க ஒன்றுமே பேசப்படல. இன்னைக்கு இந்த மனிதனுக்கு பாவி கட்டினாலே கட்டப்பட்டு, அநியாயத்தினாலே கட்டப்பட்டு, அக்கிரமத்தினாலே கட்டப்பட்டு இந்த மனிதனை கட்டமைத்து ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்று சொல்லி கட்டர் எங்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து, இது முதல் படி. இரண்டாவது படி இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த கழுதையோடு ஒருவரும் இல்லை, புறக்கணிக்கப்பட்டாச்சு, ஒருவரும் இல்லை. யாரு? இந்த கழுதை நடுரோட்டில் நிக்குது, நடுரோட்டில் நிக்குது, ஒருவரும் தேடுவார் இல்லை. சாப்பிட்டியா? கேட்பதற்கு வருவதும் இல்லை. நித்திர கொண்டியா? கேட்கறதுக்கு வருவதும் இல்லை. உதவி எதுவும் வேணுமா? கேட்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்கிறது? இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்கிறது? அந்த கழுதைக்கு மேலே யார் இருக்கலாம்? எனக்கு வாசிக்க வாசிக்க நம்முடைய பழைய நாட்களின் கண்களுக்கு முன்பதாக வந்தது. அப்பிரியமானவர்களே, இது குருத்தோலை ஞாயிறு. உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உனக்கு நலமாயிருக்கும். இப்ப இந்த கழுதையோடு யார், இந்த கழுதைக்கு மேல யார் இருக்கிறது? உலகத்தை உருவாக்கியவர், சண்ட சராசரங்களை உருவாக்கியவர், உன்னையும் என்னையும் உருவாக்கியவர், சர்வ லோகத்துக்கும் அதிபதி, ராஜாதி ராஜா, பரிசுத்த தேவன், நித்தியமுள்ள பிதா அந்த கழுதையின் மேலே இருந்து கொண்டு இருக்கிறார். அது அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஜனக்கூட்டம் என்ன செய்கிறார்கள்? தங்கள் வஸ்திரங்களை கலட்டி அந்த கழுதைக்கு முன்பதாக, மரங்களை வெட்டி அந்த கழுதைக்கு முன்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை வாசித்த பொழுது யோசித்தேன், ரெட் கார்பெட் எங்க இருந்து வந்தது? மரியாதைக்குரிய சிவத்த கார்பெட் எங்க இருந்து வந்தது என்று சொல்லி இதை வாசித்த பொழுது மண்டைக்குள்ள கொஞ்சம் போட்டேன். ஏசு ஒரு கழுதையின் மேல இருக்கிற பொழுது அந்த கழுதை நடந்து போகிற வழியெல்லாம் சிவத்த காப்பை விரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. அதை அறிவதில்லை, அதை சிந்திப்பதில்லை, நேரம் இல்லை. சமுதாயத்தினாலே தள்ளப்பட்ட எத்தனை பேர் இன்றைக்கு ஊழியக்காரர்கள்! சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு எத்தனை வல்லமையான தேவனுடைய ஊழியர்கள்! ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பலருக்கு சாப்பாடுகளை கொடுக்கிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? கிறிஸ்து அவன் மேல வந்த வழியினார். நடப்பதற்கு ரோட்டே தெரியாம இருந்த கழுத இன்றைக்கு இன்னத்துல நடக்கிறது. உடுப்புகள் மேல விரிக்கப்பட்டு கழுதின் நடையும் கடையின் கழுதின் ஸ்டைலும் பார்க்க ரம்யமாக இருக்கிறது. ஏன்? இதுக்குள்ள இருப்பது ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிறது இயேசு, எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவர். உலகம் புறக்கணித்தது, நண்பர்கள் புறக்கணித்தார்கள், சொத்து இல்லத்தா, பத்து இல்லத்தா, சாப்பாடு இல்லத்தா, இப்பொழுதோ இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியினால் வஸ்திரம் அணிந்தவனாய் கிறிஸ்துவை சுமக்கிறவனாய் இருக்கிறேன். இது எப்படி இருக்கட்டது? நான் சொன்னதெல்லாம் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தது இந்த கழுதை இப்ப என்ன செய்யுது தெரியுமா? முதல்ல ரெண்டு பேர் வந்து கழுதையுடைய கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு இயேசு அனுப்பினார். இப்ப இந்த கழுதை என்ன செய்யுது தெரியுமா? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு மற்றவரிடத்தில் கடந்து செல்லுகிறது. விளங்குதான் நான் பேசுகிறது? இன்றைக்கு இந்த கழுதை மேல இயேசு இருக்கிறார். அந்த கழுதை சும்மா ஒரு இடத்துல படுத்து விடவில்லை, அந்த கழுதை எங்கோ ஒரு இடத்துல மூலையில இருக்கவில்லை. எருசலேம், ஜனங்கள் காத்திருக்கிறார்கள், மேசியா வருவாரா, எங்களை விடுவிப்பாரா? இந்த கழுதை என்ன செய்கிறது? கிறிஸ்துவை, இயேசுவை, ராஜாவை சுமந்து கொண்டு எருசலேம் வீதியிலே வீர நடை போட்டுக்கொண்டு கடந்து கொண்டு போகிறது. ரம்யமாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நீ ஒரு நாள் இந்த கழுதையை போல கட்டவிழ்க்கப்பட்டாய். உனக்கும் எனக்கும் வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னையும் என்னையும் தேவன் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ கிறிஸ்துவை யாரிடத்தில் சுமந்து கொண்டு போகிறாய் என்பது இந்த குருத்தோலை ஞாயிறிலே மிக முக்கியமான கேள்வி என்பதை உனக்கு முன்பாய் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு எல்லாருக்குள்ளையும் கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் சுமந்து யாரிடம் செல்லுகிறோம்? எனக்குள்ள இயேசு. கதையுங்கள், விசுவாசிகளோடு கதையுங்கள், ஊழியக்காரர்களோடு கதையுங்கள். எனக்குள்ள இயேசு, நானும் தான் எனக்குள்ள இயேசு. ஆனால் அந்த கழுதை தன் வேலை செய்யுது, எது தெரியுமா? அது இயேசுவை சுமந்து கொண்டு எருசலேம் வீதியிலே நடந்து செல்லுகிறது. ஏன்? கிறிஸ்து அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் செய்து முடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் பாடு கடினமானது, கிறிஸ்துவின் எதிர்வருகிற நாட்கள் கடினமானது, ஆனாலும் அந்த கழுதை அவரை சுமந்து கொண்டு நடந்து செல்லுகிறது. யாருக்கு நடப்பது? கொரோனா ஆண்டு விட்டு அடித்து மூடி விட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சாட்டண்டை வைத்து விடுகிறோம். இன்னைக்கு மழை பெய்தா ஆராதனைக்கு வர்றாங்க இல்ல, சினை கொட்டினா ஆராதனைக்கு வர்றாங்க இல்ல. ஜெயமங்காரன்ட்ட போய் சொல்லுங்க, குளிர் என்று சொல்லுங்க இருக்கா. அவன் சொல்றான், டொச்சிலாந்துல குளிராம சொன்னவா இருக்குமென்று கேட்பான். குளிரெண்டா ஆராதனை இல்லை இன்றைக்கு, மழையெண்டா ஆராதனை இல்லை இன்றைக்கு, சினையெண்டா ஆராதனை இல்லை இன்றைக்கு. அப்புறம் எப்படி இயேசுவை சுமந்து கொண்டு செல்லுகிறது? எங்க சுமக்கிறது? வீட்டுக்கே சுமந்து வீட்டுக்கே வச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு அண்டு அந்த கழுதியை போல நீயும் நானும் மாறி கிறிஸ்துவை சுமந்து சென்றால் நலமாயிருக்குமே. உனக்கும் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சுமந்து கொண்டு எங்க போறோம்? இந்த கழுதை கல்வாரிக்கு போகுது. இதுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்கால எல்லாம் பாடுகள் தான். வருகிற ஞாயிறு வரைக்கும் இந்த கழுதை ஆலயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது, அங்கால அவருடைய பயணம் இருக்கு. ஆனால் என்னுடைய ஓட்டம் எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு ஓடிவிட்டு நின்று விட வேண்டும். இந்த கழுதை கொஞ்சம் தூரம் கொண்டு இயேசு வாரம் உண்மை சுமந்து செல்லுகிறேன். இதுல என்ன ஒரு பக்கம் இருக்கிறது? என்னவெனில் ஒருவருமே அந்த கழுதியை மதிக்கல, ஒருவருமே மதிக்கல. எங்க கட்டப்பட்டிருந்த பொழுது இன்றைக்கு வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கூட்டம், ஜாம் 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 என்று கட்டுகிறார்கள், ஓசனா 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 என்று கட்டுகிறார்கள். இந்த கழுதையினுடைய பார்வை என்ன, நடத்தி என்ன? கற்பனை செய்யுங்கள் கொஞ்சம். ஒருவரும் மதிக்கப்படாமல் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு நடந்து செல்லுகிறார். ராஜ நடை பார்த்தால் ரம்யமாக இருக்கும், இதை பார்த்தால் ரம்யமாக இருக்கும், அருமையாக இருக்கும். விளங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இதை சொல்லி முடித்து விடுகிறேன். என்னையும் கர்த்தர் ஒரு நாள் எங்கேயோ ஒரு மூலையிலே சந்தித்தார். கிறிஸ்து எனக்கு வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவை நான் சுமந்து கொள்ளுகிறோனாய் நான் இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் யாரிடத்தில் கிறிஸ்துவை நான் கடத்தி இருக்கிறேன், யாரிடத்தில் நான் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறேன் என்பதை கேள்வியோடு நான் வைத்து விட விரும்புகிறேன். கேள்வியோடு வைத்துவிட நான் விரும்புகிறேன். ஒருவேளை இயேசுவோடு இருந்த சீஷர்களை போல நாம் இயேசுவோடையே இருந்து கொள்ளலாம். ஆனா இயேசு என்ன சொன்னார்? எதிரிலுள்ள கிராமத்துக்கு போங்க, எதிரிலுள்ள கிராமத்துக்கு போங்கப்பா, அந்த கட்டுக்களை அவிழுங்க, அந்த ஜனங்களை அவிழுங்க, அந்த அதுகளை அவிட்டு கொண்டுற வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, அது இயேசு, அது நான் தான், அது நான் தான் வழி, என்னிடத்தில் கொண்டு வா, நான் தான் நித்திய ஜீவனுக்கு அவனை கொண்டு போக முடியும், என்னிடத்தில் கொண்டு வா. அநேக காரியங்களை பேசலாம், டிவியிலே நாம் பேசுகிறபடியினால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பேச வேண்டும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாத்தீங்கன்னா ஓசன்னா, ஒரு கூட்டம் இருந்து ஓசன்னா ஓசன்னா சொல்லி கத்துக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? எங்களை ரட்சியும். ஒரு புத்தகத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள், இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுமா? ஓசன்னா என்பதற்கு இப்பொழுதே எங்களை காப்பாற்றும், இப்பொழுதே எங்களை காப்பாற்றும். ஏன்? எருசலேமிலே ஜனங்கள் அடிமைத்தனத்திலே ஒடுக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு வாழ்ந்த பொழுது, மேசியாவை எதிர்பார்த்திருந்த நாட்களிலே கிறிஸ்து வருகிற பொழுது அவர்கள் புலம்பினது என்ன தெரியுமா? எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சம்பவமாகவே உங்கள் மத்தியிலே நான் பார்த்திருக்கிறேன். இது ஒரு செய்தியாக என்னால் கொண்டு முடியாது. ஆனால் இதிலே இயேசுவோடு இருந்த ஊழியர்களும் கட்டமைக்கப்பட்ட கழுதையும் செய்த காரியங்களை கவனித்தார். நம் வாழ்வு இன்னைக்கு மாறும், நம் வாழ்வு இன்னைக்கு மாறும். சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் மூலைகளில் நீங்கள் இருந்தால் வெளியே வாங்க, நற்செய்தியை சொல்லுங்க. இரட்டு காலம் வேதம் சொல்லுகிறது, ராக் காலத்தில் நிக்கிற கத்தருடைய ஊழியக்காரரே கத்தரை துதியுங்க. ராக் காலத்திலே ஊழியர்கள் முடங்கி விடாதபடிக்கு எழும்புங்க, வெளியே வாங்க. ஒருத்தனுக்கு என்றாலும் சுவிசேஷம் சொல்லு, ஒருத்தனுக்கு என்றாவது சொல்லு, அது போதுமானது. போதுமானது எனக்கு கொடுத்த அந்த மகத்துவமான ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சுமந்து சொன்னால் நலமாயிருக்கும். ஹாலலோயா. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலோயா, ஹாலலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். இயேசுவோடு இருந்த சீஷர்களா நீங்கள்? இயேசுவோடு இருக்கிற சீஷர்களா நாங்கள்? இயேசுவோடு இருக்கிற சீஷர்களா நாங்கள்? சொல்லு, சொல்லு, சொல்லு. அப்படியானால் எதிரே இருக்கிற வீட்டுக்கு போ, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போ, எதிரே இருக்கிற குடும்பத்திற்கு போ, பிரச்சனையோடு இருக்கிற வீடுகளுக்கு போ, துக்கத்தோடு இருக்கிற வீடுகளுக்கு போ, போ, போ. இயேசு கட்டவிழ்த்த கழுதியா நான் நீ? அப்படியானால் இயேசுவை சுமந்து கொள், இயேசுவை சுமந்து கொண்டு நட, தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படு, ஓடு. மேலாக உனக்கு கொண்டு சொல்லவா, நீ ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லித்தான் இயேசு தெரிந்தா. நீ ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த இந்த நாளிலே சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு நான் சொல்லவா, நீ ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் தான் நாளை சார், வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. கொரோனா கொரோனா என்று சொல்லி முடங்கி இருந்தது போது ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாசியே, கொரோனா கொரோனா என்று சொல்லி இருந்தது போது வெளியே வா. வேலியேசை, இயேசுவோடு இருக்கிறாயா? போ, போ. எல்லாவற்றுக்கு மேலாக இன்றைக்கு நீ இருக்கிற காலம் நேரம் சோர்ந்து துக்கமடைந்து துயரமடைந்து வேதனை அடைந்து கைவிடப்பட்டு இருந்தா சொல்லு, ஓசன்னா, ஓசன்னா. சமாதானம் இல்லையா சொல்லு, ஓசன்னா. பிரச்சனையா சொல்லு, ஓசன்னா. துக்கமா சொல்லு, ஓசன்னா. வேதனையா சொல்லு, ஓசன்னா. என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. அருமை ஆண்டவரே, இந்த பரிசுத்த கிறிஸ்துவ ஞாயிறுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது நிறைவேறத்தக்கடையாய் இந்த கிறிஸ்துவ ஞாயிறு எழுதப்பட்டிருக்கிறது, சம்பவித்தது, நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் எழுதப்பட்ட சம்பவத்திலே இருக்கிற வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே கவனித்தோம் ஐயா. ஆண்டவரே, உங்களோடு இருந்த ஊழியர்கள் செய்தது போல நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை செய்தது போல நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அங்கே இருந்த ஜனங்கள் கத்தி, ஆண்டவரே உங்களை துதித்து எங்களை ரட்சியும் என்று சொன்னது போல துன்பத்தில் தீரத்தில் வேதனையின் நாட்களிலே ஓசன்னா என்று சொல்லி கத்தி ஆண்டவரை விடுவிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய கருத்துக்குள்ளே வார்த்தைகள் ஒப்படைக்கிறோம், கேட்ட பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி கத்தாவே, கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறவர்களாய், கட்டுக்களை அவிழ்க்கிறவர்களாய், சபையிலே பிள்ளைகள், விசுவாசிகள், தேவ ஊழியர்கள், ஆண்டவர் இந்த நாளிலே எழுந்து நிற்க கிருபை செய்வீராக. எங்கெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கிறதோ அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, துண்டு பிரதிகளை கொண்டு போய் பக்ஸுகளுக்குள்ளே போட, முடியுமானவர்களுக்கு சமாதானத்தை கூற கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள்ளே எல்லா பிள்ளைகளும் கத்தாவே, ஒரு நற்செய்தியின் ஆவி, சுவிசேஷத்தின் ஆவி ஆண்டவரே கட்டி அவர்களை குடிக்க கிருபை செய்வீராக. மேலாக அவர்களுக்குள்ளே தைரியம் உண்டாக கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். கிறிஸ்துவின் தாகம், ஆத்ம பாரம் அவர்களை பிடிக்க, எங்களை பிடிக்க, சபைகளை பிடிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நடத்துவீராக ஆண்டவரே. இந்த கிழமையிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.